அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1-7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாய் கூறியதாவது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
குருமானவராக இருந்த பொழுது சிறைச்சாலைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கான அருள்பணி காரியங்களில், குறிப்பாக அவர்களுக்கு எல்லாம் சட்ட உதவி, அநியாயமாக தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்ற குற்றவாளிகளை மீட்டெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, அவர்கள் குடும்பத்திற்கான என்னவெல்லாம் அருள் உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வது வழக்கம். அவ்வாறாக ஒரு முறை செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வழக்கினுடைய பின்புலத்தை கேட்டு அறிந்து கொள்வதும் எங்கள் பணிகளில் ஒன்றாக இருந்தது. அவ்வாறாக அந்த சிறைச்சாலையிலேயே மிகவும் அமைதியாக, கனிவாக, எல்லோரோடும் அன்பாக பேசுகின்ற ஒரு சிறைவாசி. அவர் அனைவரிடமும் ஒரு நட்புறவோடு பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அவரை ஒரு முறை அழைத்து அவருடைய அந்த வழக்கிற்கான, அவர் எந்த காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டபொழுது அவர் சொன்னது வியப்பாக இருந்தது. அன்புக்குரியவர்களை, காதலித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அன்பாக, அருளாக, ஆசையோடு அந்த குடும்பம் நாளுக்கு நாள் அன்பிலே வளர்கிறது. இவருக்கு வேலை நிமித்தமாக வேறு ஊருக்கு சென்று வருகின்ற பணி கொடுக்கப்படுகிறது. எனவே 15 சொந்த ஊரிலும் 15 வெளியூரிலுமே பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல். அவ்வாறாக சென்று வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை பற்றி, அவருடைய பிரமாணிக்கத்தை பற்றி பிறர் குறை கூறுவதை அவர் கேள்விப்படுகிறார். ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், தன் மனைவி மிகவும் பிரமாணிக்கம் உள்ளவள், தன் மீது அதிகம் அன்பு கொண்டிருப்பவர். ஒருபோதும் தனக்கு எதிராக தனக்கு பிரமாணிக்க மற்ற செயல் எதையும் அவள் செய்துவிட மாட்டாள் என உறுதியாக நம்புகிறார். ஒரு நாள் பணி நிமித்தமாக சென்றவர் இடையிலே வந்துவிட நேரிடுகிறது. வீட்டுக்கு வருகிறார், தன் மனைவி மற்றவரோடு இருப்பதை பார்த்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, தான் அதிகமதிகமாக அன்பு செய்தவள்தான், தேடி தேடி காதல் செய்தவள்தான், தன் உயிருக்கு மேலாக அவள் உயிரை மதித்த அந்த நபர்தான் அந்த சூழலில் அந்த பெண்ணை பார்த்தவுடன் கொலை செய்ய துணிந்து விடுகிறார். எனவே அவரை நோக்கி அவர் தாக்குகின்ற பொழுது, அடிக்கின்ற பொழுது அந்த பெண் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். எனவே அந்த கொலை வழக்கிற்காக தான் அந்த நபர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கதைகளை அவர் சொல்லி கொண்டிருந்த பொழுது, எனக்கு இவர் இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான செயலை செய்யக்கூடிய நபரா, அதுவும் அதிகம் அதிகமாக அன்பு செய்த தன் மனைவியையே கொலை செய்கின்ற அளவிற்கு இவர் மனம் இறுகி போய்விட்டதா என்றெல்லாம் நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது, அவராகவே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேனான்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நிச்சயமாக நான் அப்படி செய்கின்ற ஆள் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் என் மனைவியை நான் பார்த்த பொழுது, அவள் எனக்கு செய்த துரோகம்தான் எனக்கு பெரிதாக தெரிந்ததை ஒழிய அவள் மீது வைத்திருந்த அன்பையெல்லாம் அந்த நொடி பொழுதில் நான் மறந்துவிட்டேன். ஆனால் அவள் இறந்த பிற்பாடு ஒவ்வொரு நொடியும் நான் குற்ற உணர்ச்சியால் நான் மடிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பார்வைக்கு வேண்டுமானால் நான் சிரிப்பது போன்றும் இயல்பாக இருப்பது போன்றும் தோன்றும். ஆனால் என் மனம் முழுவதும் என் மனைவியை, நான் உயிருக்குயிராய் காதலித்த என் காதலியை நான் மன்னிக்காமல் விட்டுவிட்டேனே, மன்னித்திருந்தால் அவள் உயிரோடாவது இருந்திருப்பாளே என்ற குற்ற உணர்ச்சி தான் என் மனதை அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது என்று வருத்தத்தோடு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கும் யாவே கடவுளுக்குமான உறவும் இப்படிப்பட்ட ஒரு உறவுதான். இன்றைய முதல் வாசகம் ஒசேயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பழைய ஏற்பாட்டிலே காண கிடக்கின்ற அத்துணை இறைவாக்கினர்களிலும் ஒசேயா இறைவாக்கினர் தனக்குரிய ஒரு தனி சிறப்பு உடைய நபர். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு இறைவாக்கினருடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, எசேயா இறைவாக்கினர் தனக்கே உரிய ஒரு சிறந்த அழைப்பை பெற்றவர். கடவுள் தான் சென்று அறிவிக்க சொன்னவுடன் எதுவாக இருந்தாலும் அறிவித்து வரட்டு வரக்கூடிய ஒரு துணிவான மனம் படைத்தவர் எசேயா. அவரைத் தொடர்ந்து எரேமியா, எசேக்கியல் என்று பல்வேறு இறைவாக்கினர்கள், இவர்கள் எல்லாரும் பெரும் இறைவாக்கினர்கள் என்றும், இவர்களை ஒசேயா தொடங்கி வருகின்ற ஆமோஸ் போன்றவர்களை எல்லாம் சிறு இறைவாக்கினர், ஆங்கிலத்திலே மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் மேஜர் ப்ராஃபட்ஸ், இவர்கள் மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த சிறு இறைவாக்கினர்களுள் முக்கியமானவராக, முதலானவராக கருதப்படக்கூடியவர் இந்த ஒசேயா இறைவாக்கினர். இவர் எந்த விதத்தில் அப்படி தனிப்பட்ட நபராக, தனி சிறப்புடைய நபராக நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் கடவுள் இதை செய் என்றால் ஒரு துளி கூட அது ஏன் நான் செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. மோயிசன் கூட அந்த முட்புதரிலே கடவுளினுடைய தரிசனத்தை பெற்ற பிற்பாடு, மோயிசனோடு கடவுளுக்கும் மோயிசனுக்குமான உறவை நாம் பார்க்கின்றோம், நண்பர்களைப் போல பேசிக் கொண்டிருப்பார்களாம். அந்த உடன்படிக்கை பேழை இருக்கின்ற அந்த கூடாரத்திற்குள் மோயிசன் சென்று விட்டு வருகின்ற பொழுது அவருடைய முகத்தை கூட மனிதர்களால், மற்ற மக்களால் பார்க்க முடியாது. காரணம், அவ்வளவு பிரகாசமாக இருக்குமா? இவ்வளவு தூரம் கடவுளை நேரடியாக முகமுகமாக உறவு பாராட்டிய மோயிசன் கூட ஒரு நேரத்தில் என்ன சொல்லிவிடுகிறார்? அந்த மக்களை வழிநடத்தி வருகின்ற பொழுது, ஏன் என்னை இவர்களோடு இணைத்து விட்டீர்? இவர்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள், நானா இவர்களை பெற்றெடுத்தேன் என்று கடவுளிடம் புலம்புவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், எல்லா இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற நிமிடங்கள் வரதான் செய்கின்றது. எசேக்கியேல் இறைவாக்கினர் அழகாக சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த ஒசேயா இறைவாக்கினர் அப்படி புலம்புகின்ற நபர் கிடையாது. கடவுள் ஒசேயாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் அந்த பிரமாணிக்கம் இல்லாத ஒரு பெண்ணை மணந்துகொள் என்று சொல்லுவார். எந்த ஆண் துணிவான்? அன்புக்குரியவர்களை, நாம் விவிலியத்திலேயே மிகவும் நேர்மையுடைய நபராக, வாய்மையுடைய நபராக கருதப்படக்கூடிய வளனார் முதற்கொண்டு தான் திருமணம் புரிய இருக்கின்ற அந்த பெண் அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று நினைத்தவுடன், தெரிந்தவுடன் மறைவாக அவளை விளக்க விரும்பியதாக நினைத்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக, வளனாராக, கணவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக, ஒரு முன்மாதிரியாக காட்டப்படுகின்ற அவர் மனதில் கூட ஒரு நெருடல் இருக்கின்றது. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கருவுற்றிருக்கின்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்கு அவருக்கு சற்று நெருடல் இருக்கிறது. ஆனால் இந்த ஒசேயா இறைவாக்கினர், கடவுள் நீ அந்த பெண்ணை மணந்து கொள் என்கிறார், மணந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த பெண் அவருக்கு பிரமாணிக்கமுள்ளவளாக இல்லை. அவர் பார்க்கிறார், இதன் வழியாக கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார், ஒரு இறைவாக்கினர் தன் வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையினாலும் கடவுளினுடைய செய்தியை அறிவிக்க வேண்டும். எதற்காக ஒசேயா இறைவாக்கினர் ஒரு பிரமாணிக்கமற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படித்தான் இஸ்ரேல் மக்களை இறைவன் தெரிந்து கொண்டார் என்பதை காட்டுவதற்காக. எவ்வளவுதான் இந்த கடவுள் அவர்களை அன்பு தொய்ய, அன்பொழுக, அருளொழுக அவர்களை செங்கடலை பிளந்து அழைத்து வந்தாலும், பாலை நிலத்திலே மன்னா பொழிந்தாலும், அவர்கள் உண்பதற்கு மாமிசம் கிடைக்கவில்லை என்று காடைகளை அவர்கள் கூடாரத்தின் மேலே குவித்து வைத்தாலும், அந்த மக்கள் அவரை மறந்து கொண்டுதான் இருந்தார்கள். பத்து கட்டளை பெறுவதற்கு சீயோன் மலை மீது அவர் மோயிசன் ஏறி இறங்கி வருவதற்குள் பொற்கன்று குட்டியை செய்து வழிபட துவங்கிய ஒரு பிரமாணிக்கமற்ற மக்கள் இவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் என்ன செய்தாலும் என் உண்மையான அன்பை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்பதை உன் வாழ்க்கையினால் காட்டு என்று அந்த ஒசேயா இறைவாக்கினருடைய வாழ்க்கையையே தன்னுடைய இறை செய்தியாக மாற்றுவதற்கு கடவுள் விரும்புகிறார். கடவுள் தன் வாழ்வு முழுவதையும் எடுத்துக்கொள்வதற்கு, இந்த சமூகம் நீ ஒரு பிரமாணிக்கமில்லாத பெண்ணை மணந்திருக்கிறாய் என்று இழிவாக பேசினால் கூட பரவாக இல்லை, கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் செய்வேன். இந்த ஒரு தாழ்ச்சி, இந்த கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனநிலை, கடவுள் எதை சொன்னாலும் நான் அவருக்காக செய்வேன் என்கின்ற தற்கையளிப்பு ஆகிய குணநலன்களை இந்த ஒசேயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், என்ன வாசிக்க கேட்டோம், நீ பலிபீடங்களை அமைத்துக் கொள்கிறாய், நீ சிலைகளை வடித்துக் கொள்கிறாய், உன் பலிபீடங்கள் மீது முற்செடிகள் முளைக்கும் என்றெல்லாம் கடவுள் எதை குறித்து கூறுகிறார்? அன்புக்குரியவர்களே, பலிபீடங்களை அவர்கள் யாருக்காக அமைத்தார்கள்? பிற தெய்வங்களை வணங்குவதற்காக. பாகால் உட்பட பிற தெய்வங்களையும், கனானிய தேசத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்காக அவர்கள் பல பீடங்களை அமைக்கிறார்கள். இதோ சிறைச்சாலையில் ஒரு நபரை சந்தித்தேன் என்று சொன்னேனே, அவர் மனதில் என்ன பிரச்சனை? தான் அன்பு செய்கின்ற ஒரு உறவு, தான் ஏற்றுக்கொண்ட ஒரு உறவு தனக்கு பிரமாணிக்கமாக இல்லை என்றவுடன் அவர் வாழ்வே ஒரு முடிவை இட்டு செல்கிறது. அதுபோல்தான் கடவுளுக்கு, எவ்வளவுதான் நான் இவர்களை அன்பு செய்தாலும் இவர்கள் என்னை விட்டு அகண்டு போகிறார்களே என்று மனம் விரும்பினாலும், இந்த ஒசேயா இறைவாக்கின் வழியாக தன் அவருடைய வாழ்க்கையின் வழியாகவே இந்த பிரமாணிக்கமின்மையை எடுத்து காட்டினாலும் கூட, கடவுளினுடைய இரக்கம் அந்த மக்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இங்குதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு சராசரி மனிதனுடைய நிலையிலிருந்து உயர்ந்து நிற்கிறார். இந்த மக்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், இந்த மக்கள் எனக்கு பிரமாணிக்கமாக இல்லை, இந்த மக்கள் எனக்கு நேர்மையாக இல்லை, ஆனாலும் நான் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் குறைவுபட மாட்டேன். சிறிது காலம்தான் நான் அவர்களிடமிருந்து விலகி இருந்தாலும், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நான் அவர்களோடு வழி நடந்து கொண்டிருக்கிறேனே என்று கடவுள் இன்றைய முதல் வாசகம் வழியாக சுட்டிக்காட்டுகிறார். இது ஏதோ இயேசுவிற்கு 800-900 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி, அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வு என்று மட்டும் நாம் நினைந்து கொள்ளக்கூடாது. நீங்களும் நானும் இன்று வரை, இதோ இந்த கொரோனா தொற்றிலே உலகம் முழுவதும் அச்சத்திலும் அல்லலிலும் உறவுகளையும் இழந்து கொண்டும் தொலைந்து கொண்டும் நிற்கின்ற இந்த சூழலிலும் கூட, நீங்களும் நானும் இவ்வளவு பத்திரமாக இருக்கிறோம் என்றால், இது கடவுளினுடைய அளப்பெரும் இரக்கம் இல்லையா? அவர் காட்டுகின்ற கருணை இல்லையா? அவர் நம்மை மன்னிக்கின்ற மனம் இல்லையா? இதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்குத்தான் இந்த வழிபாட்டு வாசகம் நம்மை அழைக்கிறது. நாம் கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு புறம்பாக, அவருக்கு பிரமாணிக்கமில்லாமல் நடந்து கொள்கின்ற நேரங்களை நினைத்து பாருங்களேன். ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர்தான் எனக்கு விடுதலை, நீர்தான் எனக்கு கேடயம், நீர்தான் எனக்கு கோட்டை, நீர்தான் எனக்கு அரண் என்று அவர் பாதத்தை பிடித்துக் கொள்கிறோம். நமது இக்கட்டுகளை அவர் கடந்து விடுகிறார், நம்மை காப்பாற்றி விடுகிறார். அடுத்த கணமே எது முன் வந்து நிற்கிறது? அந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல பலிபீடங்களை அவர்கள் அமைத்தார்களே, அதற்கு நிகராக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, பண என்கிற பலிபீடத்தை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம், சாதி என்கிற பீடத்தை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாட்டு பீடங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் எனது என்ற அகம்பாவ பீடங்களை நாம் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பீடத்திலும் நாம் கடவுளுக்கு அன்பு பலி செலுத்த முடியாது. இந்த அத்துணை பீடங்களும் பிற தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பிரமாணிக்கமற்ற இஸ்ரேல் இனத்தை குறித்து காட்டுவது போல, பணத்தாசையும் பொருளாசையும், சாதிய பற்றும் நம் மனங்களில் நிறந்து கிடக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பழி செலுத்துகின்ற பீடத்தை அமைப்பதற்கு அங்கு இடமில்லை. அந்த கடவுளை அன்பு செய்வதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் அழைக்கிறார், மனம் மாற அழைக்கிறார், வாழ்வு பெற அழைக்கிறார், மீண்டும் பிரமாணிக்கமாக அந்த கடவுளில் நிலைத்திருப்பதற்கு நம்மை மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டான். நற்செய்தியிலே இயேசு அந்த பரிசேய கூட்டத்திலிருந்து மெத்தப்படித்த மேதாவிகளை அழைக்கவில்லை. ஏராளமாக கடவுளினுடைய அத்துணை அருள் வளங்களையும் நாங்கள் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம் என்ற மனநிலையில் மமதையில் இருந்த அந்த சதுசேயர்களையோ அல்லது குருகுலத்திலிருந்து யாரையும் அழைக்கவில்லை. அவர் அழைத்தவர்கள் எல்லோரும் அந்த சமுதாயத்திலே ஒரு பொருட்டாக கருதப்படாத சாதாரண தொழிலாளிகள். இதோ இன்று முதலிலே நாம் வாசிக்க கேட்டோமே, முதலாவதாக பேதுரு. இந்த பேதுருவை முதலாவதாக என்று குறித்து காட்டுகிறாரே மத்தேய நற்செய்தியாளர். அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகம் எதை ஒரு பொருட்டாக கருதவில்லையோ, இந்த உலகம் எதை ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியமாக நினைக்கிறதோ, அதுதான் கடவுளினுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்க கருவி என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதோ பேதுரு, நீ என் பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னது வார்த்தையல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த 2020 வரை அந்த பாறையின் மீது தான் இந்த திருச்சபை நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பேச தெரியாத ஒரு நபர், படிப்பறிவில்லாத ஒரு பாமரர், மீன் பிடிக்க மட்டுமே தெரிந்த ஒரு தொழிலாளி, அவரை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுவேன் என்று சொன்னார். இன்று வரை அவருடைய வலையை வைத்துதான் ஆண்டவர் எத்தனையோ ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கலாம். இந்த உலகம் எதை தகுதி என்று கூறுகின்றதோ அந்த தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகம் எதை ஒரு அடையாளம், ஒரு அங்கீகரிக்கப்படியவுடைய அடையாளமாக பார்க்கிறதோ அந்த அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளினுடைய பார்வையிலே நாம் தான் அவருக்கான பாறை. நம்மீது தான் அவர் ஒரு எதிர்காலத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். பேதுரு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். பல நேரங்களில் ஒதுங்கி சென்றாலும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். இன்று வரை மூளைக்கல்லாக நின்று கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒவ்வொருவரும் ஒரு வகையில் ஒவ்வொரு வகையிலும் குறைவுபட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த 12 பேரில் யாரையாவது இவர் நிறைவுடையவர் என்று சொல்லிவிட முடியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கான தகுதி இல்லாத நபர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இந்திய பண்பாட்டிலே என்றைக்குமே சீடர்கள் தான் குருவை தேடி செல்வார்கள். நம்முடைய இந்திய பண்பாட்டை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால் குருகுல முறை இருந்திருக்கிறது. அந்த குருகுல முறையிலே அரசனுடைய மகன் என்றாலும் கூட யாரை தேடி செல்ல வேண்டும்? குருவை தேடி மாணவன் செல்ல வேண்டும். அரசன் தன்னுடைய இளவரசனை அந்த இடத்திலே சேர்க்க வேண்டும் என்றால் பரிவாரங்களோடு சென்று அந்த குருவுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அந்த குருவுக்கு பணிவிடை புரிவதற்கு தன் மகனை அமர்த்து விட்டு வர வேண்டும். இதுதான் நம்முடைய பாரம்பரியம், நமக்கு சொல்லித் தருகின்ற குரு சீடனுடைய உறவு. ஆனால் இயேசு இதுபோன்ற ஒரு நடைமுறையை புறம் தள்ளுகிறார். குரு சீடர்களை தேடி வருகிறார். இதுதான் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவத்தினுடைய மாபெரும் சிறப்பு, மாபெரும் புரட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் கடவுளை தேடி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்ல நீங்களும் நானும் வணங்குகின்ற கடவுள். மாறாக, உனக்கு ஒரு துன்பமா, உனக்கு ஒரு தேவையா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஓடி வந்து தாய் தன் குழந்தையை அரவணைப்பது போல, அழுகின்ற குழந்தை தன்னிட வர வேண்டும் என்று எந்த தாயும் காத்து கொண்டிருக்க மாட்டாள். அழுகுரல் கேட்டுவிட்டால் எங்கிருந்தாலும் அவள் ஓடி சென்று தன் குழந்தையை ஆற தழுவி அதன் குறைவோக்க முயல்வது போன்று கடவுள் நம்மை தேடி தேடி வருகிறார் என்பதை இன்றைய இந்த நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேடி சென்று என்னோடு வாருங்கள், எங்கு ஒன்றும் அவர்கள் கேட்கவில்லை, என்னோடு வந்து வாருங்கள். இதுதான் இயேசு கொடுத்த அழைப்பாக இருக்கிறது. 12 பேர் தங்களுடைய பார்வையிலே தாங்கள் தகுதியற்றவர்கள் நினைக்கிறார்கள். பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே போய்விடும், நான் ஒரு பாவி, நான் உம்மோடு இணைவதற்கு தகுதியற்றவன் என்கிறார். ஆனால் கடவுள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதவில்லை, அழைத்துக் கொள்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த இயேசுவோடு இணைவதற்கு ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் தடைகளாக இருக்கலாம், அவற்றை நாம் குறித்தும் பார்க்கலாம். ஆனால் ஒருபோதும் அது கடவுளுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மனம் மாறுங்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிலிருந்து எப்படி மனம் மாற வேண்டும், எந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நான் எனது என்கின்ற சுயநலத்திலிருந்து நாம் விடுபடுவதுதான் மனமாற்றத்தினுடைய துவக்கம். அந்த துவக்கம் எனக்குள் துளிர்விட துவங்கிவிட்டால் இயேசு என்கின்ற பேரின்பத்தை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி வேறு, இயேசு வேறு அல்ல. என்ன அவர்களுக்கு பாடம் நடத்தினார் இயேசு? நற்செய்தியை பற்றி என்ன பாடம் நடத்தினார்? தன் வாழ்க்கையை பாடமாக கொடுத்தார், தன்னை புத்தகமாக மாற்றினார், தன்னையே அவர்களுக்கு அறிவாக ஆக்கி கொண்டார். இதை சென்று அறிவியுங்கள், நீங்கள் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இயேசுவினுடைய நற்செய்தியாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன அதிகாரம் வழங்குகிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பேய்களை ஓட்டுவதற்கும் நோய் நொடிகளை நீக்குவதற்கும் நான் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறேன். இங்குதான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பேய்களை ஓட்டிக்கொள்வதற்கும் என்று இயேசு சொல்லவில்லை, நோய் நொடிகளை நீக்கிக் கொள்வதற்கும் என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு கொடுக்கின்ற ஒவ்வொரு அழைப்பும், இயேசு கொடுக்கின்ற அதிகாரம், இயேசு கொடுக்கின்ற அன்பு ஒருபோதும் நமக்கு மட்டும் என்று அதை நாம் சுருக்கி கொண்டோமே என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். பேய்களை ஓட்டுவதற்கும் என்று கூறுகிறார். இங்கு பேய் என்பது என்ன? இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற தீமை, இந்த சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த தீமையை அகற்றுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு உண்டு. அப்படி என்றால் எனக்குள் இருக்கின்ற தீமை என்று சமூக தீமையை நீங்கள் ஒழிப்பதற்கு துணிகிறீர்களோ, முதலாவதாக கண்டிப்பாக உங்கள் தீமையை நீங்கள் களைந்திருப்பீர்கள் என்பது ஒரு புரிதல். எனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மன்னிப்பு எதுவுமே எனக்கானது அல்ல, பிறருக்கானது. இன்று நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்களா? ஃபாதர், கடவுளினை நல்லா ஆசீர்வச்சிருக்கார். ஃபாதர், நல்ல வீடு இருக்குது, நல்ல பணம் சம்பளம் இருக்குது, நல்ல கார் இருக்குது, கடவுளினை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொல்லுகின்ற நாம் ஒவ்வொருவரும் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா அன்புக்குரியவர்களே? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நான் எவ்வளவு தூரம் பகிர்ந்திருக்கிறேன்? இந்த பகிர்தலுக்குத்தான் இயேசு கொடுத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், பேய்களை ஓட்டவும் ஓட்டிக்கொள்ளவும் அல்ல, ஓட்டவும் நோய் நொடிகளை நீக்கவும். ஆக ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக தனக்காக வாழ்கின்ற நபராக இருக்க முடியாது என்பதுதான் இயேசு சுட்டி காட்டுகின்ற ஒரு மாபெரும் பிறரன்பு பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே எனக்கு இது கிடைத்து விட்டது, எனக்கு அது கிடைத்து விட்டது, கடவுளினை அதிகமாக ஆசீர்வதித்து விட்டார் என்று சொன்னால் அந்த முட்டாள் செல்வந்தன் உவமையை நான் எப்படி ஒப்பிடுவது? அந்த முட்டாள் செல்வந்தனும் இப்படி தான் மகிழ்ந்திருந்தான், என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி விட்டன, விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, இன்னும் பல கஜானாக்களை நான் கட்டிக்கொள்ளுவேன், அதில் நிரப்பிக் கொள்ளுவேன் என் களஞ்சியத்தை நினைக்கிறான். அன்று இரவே அன்று மாண்டு போகிறான் என்று நமக்கு நற்செய்தி சொல்லிக் கொடுக்கிறது. இதோ இந்த கொரோனா தொற்று நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று கூட நாம் எதை துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? இன்னும் எவ்வளவு பத்திரமாக இருந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறோமே ஒழிய, துன்பத்திலும் துயரத்திலும் துவண்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எனக்கு இது போதுமானது, இதை நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று கடவுள் கொடுத்ததை கொடுப்பதற்கு நமக்கு மனமில்லையே அன்புக்குரியவர்களே? இயேசு அந்த பன்னீர் வரையும் அழைத்தது பெறுவதற்கல்ல, கொடுப்பதற்கு. அவர்கள் பெற்ற அனுபவத்தை, அவர்கள் பெற்ற அதிகாரத்தை, அவர்கள் பெற்ற இயேசு அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்கத்தான் அவர்களை அழைத்தாரே ஒழிய பெறுவதற்கு அல்ல. இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற மற்றொரு செய்தி, நீர் இஸ்ரேல் மக்கள் வீட்டாருக்கு மட்டும் செல்லவும் பிற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று இயேசு ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அப்படி என்றால் இயேசு யூதர்களை இஸ்ரேல் மக்களை மட்டும் அன்பு செய்கின்ற ஒரு குறுகிய மனம் படைத்த நபரா என்று ஒரு கேள்வி எழலாம். இயற்கையான கேள்வி, ஒரு மனித பார்வையிலே அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் இயேசுவினுடைய பரந்துபட்ட மனதை நாம் இந்த வார்த்தையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, விவிலிய அறிஞனுடைய கருத்தின்படி மத்தேய நற்செய்தி யூதர்களுக்காக, யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. எனவே அந்த இனத்து மக்களை முதலில் மீட்படைய செய்ய வேண்டும் என்பது இயேசுவினுடைய திட்டம் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, எனது வீட்டை நான் தூய்மை செய்யாமல் எப்படி நான் தெருவை தூய்மை செய்ய முடியும்? எனது அகத்தை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ளாமல் நான் எப்படி பிறரை பற்றி நான் பேச முடியும்? என் கண்களிலே இருக்கின்ற உத்திரத்தை எடுக்காமல் நான் எப்படி பிறர் கண்ணில் இருக்கின்ற தூசியை நீக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இயேசு இங்கு கூறுவது அங்கு இருக்கின்ற அந்த 12 அப்போஸ்தலர்களுமே யூதர்கள். இந்த யூதர்கள் முதலில் எங்கு செல்ல வேண்டுமா? தன் மக்கள், தன் குடும்பம், தன் உறவு, அந்த இஸ்ரேல் இனத்தை நீ முதலில் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் பிற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது என்ன நினைப்பார்கள்? உங்கள் வீட்டில் சரி செய்து விட்டு வாருங்கள் என்ற ஒரு பேச்சு வந்துவிடக்கூடாது. நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் என்றால், பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்வு அதை வாழ்ந்திருக்க வேண்டும். இல்லையேல் அக்கருத்தை பதிவு செய்வதற்கு நான் தகுதியற்றவன். எனவே இயேசு என்ன கூற வருகிறார்? நீங்கள் எல்லோரும் இஸ்ரேலர்கள், யூதர்கள். எனவே உங்கள் இன மக்களை முதல் மீட்படைய செய்யுங்கள். அவர்கள் மனமாற்றத்திற்கு முதல் அடிவகுங்கள். அதுவே பிற மக்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியாக இருக்கும் என்கின்ற பார்வையிலே பார்த்தோம் என்றால் இயேசுவை நாம் குறை கூற மாட்டோம். இயேசு என்றுமே தன்னுடைய கூட இருக்கின்ற அத்துணை பேருமே தங்களை முதலில் மீட்படைய செய்பவர்களாக, தங்களுடைய குறைகளை களைந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லோரும் நம் வாழ்வை வலுப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த 12 சீடர்களை அவர் அழைத்த அந்த நிகழ்வும், அவர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரமும் எதை குறித்து காட்டுகிறது என்றால், இயேசு எந்த வகையிலும் தன் மக்களை, இந்த உலகத்தை கீழாக தாழ்வாக பார்த்தவர் அல்ல. தனக்கு நிகராக நாம் யாரிடம் நம்மிடம் இருப்பதை எடுத்து கொடுப்பதல்ல, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. நான் உங்கள் அனைவரையும் நான் பணியாளர்கள் என்று அழைக்கவில்லை, உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று இயேசு கூறுகிறார். அந்த நட்புக்கான பிரமாணிக்கத்தை இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதோ இஸ்ரேல் மக்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது போல நீங்களும் நானும் இயேசுவின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைத்திருக்கிறேனா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் நான் சாதியை வைத்திருக்கிறேனா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய புகழை வைத்திருக்கிறேனா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய பதவியை வைத்திருக்கிறேனா? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய அகம்பாவத்தை வைத்திருக்கிறேனா அல்லது என்னை வைத்திருக்கிறேனா? நினைத்து பாருங்கள். இதில் எதையாவது வைத்திருந்தோமே என்றால் ஒசேயா இறைவாக்கினர் கூறுகின்ற பலிபீடங்களை நாம் கட்டி வைத்திருக்கின்றோம் பிரமாணிக்கத்தின் அடையாளங்களாக. எனவே தவிர்த்து விடுவோம் அன்புக்குரியவர்களே, நம்மையே கையளிப்போம் கடவுளுக்கு மிக உயர்ந்த பலிபொருளாக. நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவோம். அதுவே பிற மக்களினுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கான முதல் செயல்பாடாக இருக்கும். இயேசு சீடர்களை அழைத்தார் என்றால் தன்னால் இயலாது என்பதற்காக அல்ல. ஒரே சொல்லில் உலகத்தை படைத்தவர், ஒரே சொல்லில் ஒளியை உண்டாக்கியவர், ஒரே சொல்லில் லாசரை எழுந்திருக்க செய்தவர், ஒரே சொல்லில் இந்த உலகத்தை மீட்டிருக்க முடியும். ஆனால் அது நம்மால் நிகழ வேண்டுமென கடவுள் எதிர்பார்க்கிறார். காரணம், மீட்பு பணியில் உங்களுக்கும் எனக்கும் பங்குண்டு. இது கடவுளால் மட்டும் நிகழ்ந்துவிடக்கூடிய காரியம்தான். ஆனால் நம் அனைவரையும் கடவுள் பங்காளிகளாக மாற்றிருக்கிறார். எனவே இந்த பணியை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இந்த பணியை முன்னிறுத்தி, கடவுளை முன்னிறுத்தி, கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள கடவுள் கொடுத்த ஆசிரியையும் வளங்களையும் அனைத்து நன்மைத்தனங்களையும் பொதுவில் வைத்து தேவையில் இருப்பவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அனைவரும் இயேசுவிற்கும் தந்தையாம் இறைவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக, சீடத்திகளாக இருக்க முடியுமே ஒழிய, அவ்வாறு பிரமாணிக்கமாக இல்லைவென்றால் நாம் அனைவரும் கடவுளினுடைய பார்வையிலே மாற்றமடைய வேண்டிய நபர்களாக, மனமாற்றமடைய வேண்டிய நபர்களாக, நற்செய்தியை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களாக பார்க்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம். நாங்கள் அனைவரும் பிரமாணிக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக உம் பாதத்தை அண்டி வந்து இந்த உலக அனைத்திற்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தாராள மனதை கொடுக்க வேண்டுமென மன்றாடுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.